إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وعلى آله وصحبه وسلم أجمعين يقول الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى صدق الله العظيم إلا فهلم புகழ்ச்சியும் அல்லாஹுவுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் அருளும் உண்டாவதாக. அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபியீன்கள், மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுக்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சிநேகிதர்களே, அல்லாஹுவை தக்குவா செய்து கொள்ளுமாறும் அவன் ஏவியவைகளை முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும் விலக்கியவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய இந்த குத்துபாவிலே இளைஞர்களும் கற்புடன் வாழ்தலும் என்ற தலைப்பிலே இஸ்லாத்தினுடைய சில வழிகாட்டல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்னர் சகோதரர்களே, மஹ்ஷர் ஓதுவதற்கு முன்னர் அழைப்பு விடுத்து விட்டார்கள், நான் வந்துவிட்டேன். எனவே அதன் காரணமாக சில விஷயங்கள் முன் பின்னாகிவிட்டன. அதற்காக நானும் உங்களிடம் மன்னிப்பு பெற்றுக்கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய சூழலிலே நாங்கள் பார்க்கின்ற மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததும் மறுபுறத்திலே பிரச்சினைகளை உருவாக்கக்கூடியதுமான ஒரு குழுவினர்தான் இளைஞர் குழு. இன்று இளைஞர்களால் ஒரு புறத்திலே உலகம் வளர்ந்து கொண்டு செல்கிறது, மறுபுறத்திலே அதே இளைஞர்களால் இந்த உலகம் சீரழிந்து கொண்டும் இருக்கிறது என்ற உண்மையை நாங்கள் எல்லோரும் தெரிந்திருக்கிறோம். அதனால் தான் சொல்வார்கள், எந்த சமூகமாயினும் அந்த சமூகம் பலம் பெறுமாக இருந்தால் அந்த சமூகத்துக்கு அறிவு தேவைப்படுகிறது. அதே போல எந்த ஒரு சமூகம் செயல் களத்தில் இருக்கிறதோ செயற்படுகிறதோ அந்த சமூகம் எழுச்சி பெறுகிறது. ஆனால் எந்த சமூகத்திலே நல்லொழுக்கங்கள், பண்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கின்றனவோ அந்த சமூகம் உயிர் வாழ்கிறது என்று சொல்வார்கள். இன்னமல் உமம் பில் அஹ்லாக்குமா பக்கியத், ஒரு கவிஞர் சொல்கிறார், சமூகங்கள் நட்பண்புகளின் மூலமாக நிற்கின்றன. அந்த சமூகத்தினுடைய நல்லொழுக்கங்கள் இல்லாமல் போய்விடுகின்ற பொழுது அந்த சமூகமும் சீரழிந்து விடுகிறது, முகவரியற்று போகிறது என்று அவர் சொல்கிறார். எனவே பார்க்கிறோம், இன்று சமூகங்கள் அறிவீனத்தால் பலவீனம் அடைந்து சோம்பலினால் தோல்வி அடைகிறது. ஒழுக்க பண்பாடுகள் வீழ்ச்சியடைந்ததன் காரணமாக மானக்கேடான, வெறுக்கத்தக்க, அசிங்கமான பழக்க வழக்கங்களின் மூலமாக சமூகங்கள் வீழ்ச்சியடைவதை யாராலும் தடுக்க முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னர் ஹிரக்கல் மன்னனிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொடர்புபட்ட ஒரு சம்பவத்தை நாங்கள் படித்திருக்கிறோம். ஹிரக்கல் மன்னன் அபு சுஃபியானிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விசாரிக்கிறார். அவர் கேட்கின்ற கேள்விகள் சஅலஹு அன் நஸபிஹி வ அன் அக்வாலி, உங்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த தூதர் அவருடைய சந்ததியை பற்றி சொல்லுங்கள், அவர் பேசுகின்ற வார்த்தைகளை பற்றி சொல்லுங்கள், வ அன் அத்பாஇஹி வ அன் அதாஇஹி, அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களை பின்பற்றுகின்றவர்கள் யார், அவருடைய எதிரிகள் யார், வ அன் ஹுரூபிஹி மஅ குரைஷ், குரைஷியர்களோடு ஏன் அவரும் செய்கிறார் என்பது குறித்த கேள்விகளை கேட்கிறார். பிறகு மாதா யஅமுருக்கும், அந்த நபி உங்களுக்கு எந்த கட்டளைகளை இடுகிறார் என்று கேட்கிறார். அதற்கு அவர் சொல்கிறார், குல்து யகூல் லகுமுல்லாஹு வஹ்தஹு லா துஷ்ரிகு பிஹி ஷைஅ. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடுகின்ற கட்டளை, அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்க வேண்டாம் என்று சொல்கிறார். வத்ருக்கு மா யகூலு ஆபாஉக்கும், உங்களுடைய மூதாதையர்கள் சொல்வதையெல்லாம் விட்டுவிடுங்கள் என்று அவர் சொல்கிறார். வயஅமுருனா பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகா, தொழுகையை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் அவர் ஏவுகிறார். வஸ்ஸிதுக் வல் அஃபாஹு வஸ்ஸிலா, உண்மை பேசுமாறும் கற்புடன் வாழுமாறும் இரத்த உறவை பேணுமாறும் அவர் ஏவுகிறார் என்று அவர்கள் சொல்கிறார். இப்பொழுது மொழிபெயர்ப்பாளராக இடையில் இருக்கின்றவருக்கு மன்னன் சொல்கிறான், فَإِنَّمَا تَقُولُ حَقًّا فَسَيَمْلِكُ مَا أُذِيَ مَا أُذِيَ قَدَمَيَّ هَاتَيْنِ, நீங்கள் சொல்வது போல உண்மையாக இருந்தால் அவர் கண்டிப்பாக என்னுடைய இடத்திலே, என்னுடைய சிம்மாசனத்திலே அவர் அமர வேண்டியவர் என்றவர் சொல்கிறார். ஒரு மன்னன் நபிகளாருடைய அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலையும் கட்டளைகளையும் செவிமடுத்துவிட்டு இவைகள் உண்மையாக இருந்தால் என்னுடைய சிம்மாசனத்தில், அரியாசனத்தில், பதவியில் அவர் இருக்க வேண்டியவர் என்று இரக்கல் மன்னன் சொல்கின்ற வரலாற்றை நாங்கள் படித்திருக்கிறோம். உண்மைதான், நாங்கள் பார்க்கின்ற ஒரு அறிவில் உச்சத்தை எட்டியிருக்கின்ற எந்த சமூகமும் பலமாக காணப்படுவதை பார்க்கிறோம். அவைகள் சோம்பல் படாமல், படுக்கையிலே கிடக்காமல் செயற்படுகின்ற பொழுது அவை எழுச்சி பெறுவதை பார்க்கிறோம். நன்றொழுக்கத்தினாலும், மானம் காத்து வாழ்வதனாலும் அது உயிர் வாழ்வதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று நாங்கள் பார்க்கின்ற மேற்குலக சமூகம் அறிவின் உச்சத்தை தொட்டது. அந்த சமூகம் கடுமையாக உழைத்தது. ஆனால் அந்த சமூகத்திடத்தில் ஒழுக்கம் இன்மையின் காரணமாக இன்று கடுமையான வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லோரும் அதனை பார்க்கிறோம். ஒரு காலத்திலே அமெரிக்காவை, மேற்கு நாடுகளை புகழ்ந்தவர்கள் இன்று வெட்கப்படுகிறார்கள், வெட்கி தனைகுலிகிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்களிடம் அறிவிருக்கிறது, செயல் திறன் இருக்கிறது, ஆனால் அவர்களிடம் இந்த ஒழுக்கம் பண்பாடு இல்லாமல் போய்விடுகிறது. கண்ணின சேர்க்கைக்கு அரச அங்கீகாரத்தையும் பாராளுமன்றத்தில் அங்கீகாரத்தையும் கொடுக்கின்ற ஒழுக்கத்தின் வீழ்ச்சி அடைந்த நாடுகள் அவை. அவைகள் இன்று மேற்குலகம் மட்டுமல்லாத அரபு நாடுகளையும் தாக்கி சிறுபான்மையாக வாழுகின்ற முஸ்லிம்களையும் அது விட்டு வைக்கவில்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவைகளெல்லாம் ஒரு சமூகம் ஒழுக்கம், பண்பாடு, நல்ல பழக்க வழக்கம் விடயத்தில் மானம் கெட்டுவிட்டால், அவை இழிவான செயல்களில் ஈடுபட ஆரம்பித்தால் அந்த சமூகம் செத்துவிட்டது என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களை, இன்று நாங்கள் பார்க்கின்ற இளைஞர்கள், இளைஞர்களிடம் இன்று எடுக்க முடியாத ஒன்று இந்த ஒழுக்கம் என்பதனை யாராலும் மறுக்க முடியாது. நன்றாக படிக்கிறார்கள், அறிவு இருக்கிறது. இன்று பிறக்கின்ற குழந்தைகள் சிறந்த சிந்தனையாளர்களாக இருக்கிறார்கள், எங்களை விட பன்மடங்கு தகவல்களை பெற்றுக் கொள்கிறார்கள், அறிவின் உச்சத்தில் இருக்கிறார்கள், விவேகமானவர்களாகவும் இருக்கிறார்கள். கடந்த காலங்களை விட இன்று வாழ்கின்ற இளைஞர்கள் திறமைசாலிகளாகவும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இளைஞர்களிடம் இல்லாமல் காணப்படுகின்ற ஒன்றுதான் ஒழுக்கம். ஆசிரியர்களுக்கு கட்டுப்படுவதில்லை, பெற்றோர்களுக்கு கட்டுப்படுவதில்லை, முத்தவர் முதியவர்களை மதிப்பதில்லை, வீதியிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாது, பொதுவான இடங்களில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாது, ஒழுக்கமில்லை போன்ற எல்லா விமர்சனங்களும் இன்று இளைஞர்களை நோக்கி வீசப்படுவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்களும் அதிலே தவறிழைத்திருக்கிறோம். எங்களுடைய இளைஞர்களை உரிய முறையிலே வழிநடாத்துவதை நாங்களும் தவறுவிட்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த பயணம் தொடருமாக இருந்தால், நாங்கள் எவ்வளவு தூரம் படித்திருந்தாலும், எவ்வளவு தூரம் பொருளாதாரத்தின் உச்சத்தில் இருந்தாலும், எங்களுடைய வீழ்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நீங்கள் பாருங்கள், அரபு நாடுகளை சீரழிக்க வேண்டும், முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் தலைநிமிர்ந்து வாழக்கூடாது என்பதற்காக எதிரிகள் கடுமையான திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக யூதர்கள் இந்த முஸ்லிம்களை எப்படி வழிபுரளச் செய்யலாம் என்பது குறித்து கடுமையாக சிந்தித்ததன் விளைவாக அவர்கள் சில முடிவுகளுக்கு வருகிறார்கள். அவர்களுடைய முடிவுகளில் மிக முக்கியமானவையாக, குறிப்பாக அரபு முஸ்லிம்களுக்கு மத்தியில் சியோனிசவாதிகளுடைய திட்டங்களை பற்றி பேசுகின்ற சிந்தனையாளர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் குர்ஆனை விட்டும் அவர்களை தூரமாக்க முடியாது, தொழுகையை விட்டும் அவர்களை தூரமாக்க முடியாது, மதம் மாறுங்கள் என்று நாங்கள் பிரச்சாரம் செய்வதன் மூலமாகவோ, பணங்களை அள்ளி கொட்டுவதன் மூலமாகவோ நாங்கள் சாதிக்க முடியாது. அவற்றையெல்லாம் விட மிக இலகுவான சில வழிமுறைகள் இருக்கின்றன, அவற்றின் மூலமாக நாங்கள் சாதிக்க முடியும், வெல்ல முடியும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதற்கு அவர்கள் இலக்காக வைத்தவர்கள் இளைஞர்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், சியோனிச சிந்தனையாளர்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒருவர் சொல்கிறார், இன்ன கஅசன், அவர் சொல்கிறார், ஒரு குவளை மதுபானமும் நடனமாடுகின்ற ஒரு பெண்ணும் 1000 ஏவுகணைகள் ஏற்படுத்துகின்ற பாதிப்புக்கு சமனானவை இந்த முஹம்மதுடைய சமூகத்தில் அவைகள் செய்கின்ற வேலைகள் என்று சொல்கிறார். 1000 ஏவுகணைகள் சென்ற வேலையை ஒரு நடனமாடுகின்ற பாடகியும் ஒரு குவளை கிண்ணமும் செய்து முடித்துவிடும் என்று அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்று இளைஞர்கள் போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள், பெண்கள் ஆண்கள் தொடர்பிலே எல்லையற்றி காணப்படுகிறார்கள். எங்கள் எல்லோருக்கும் அது தெரியும். இவைகள் இரண்டும் போதுமானது. எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் மஸ்ஜிதுகளிலே சப்புகளே நின்று எல்லா மனிதர்களும் யாரும் வீட்டிலே இல்லாத நிலையில் எல்லா ஆண்களும் மஸ்ஜிதிலே வந்து தொழுதாலும், இந்த போதை வஸ்தும் ஆண் பெண் வரையறையற்ற எல்லையற்ற தொடர்பும் இந்த எல்லா தொழுகைகளையும் வீணடித்து, எல்லா நோன்புகளையும் வீணடித்து இந்த சமூகத்தை சீரழிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதனை அவர்கள் மிகச் சரியாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இன்று நீங்கள் பாருங்கள், அண்மை காலமாக நாங்கள் கேள்விப்படுகின்ற எல்லா தகவல்களும், இளைஞர்கள் நவீன தொலை தொடர்பு சாதனங்களிலே, குறிப்பாக சமூக வலைத்தளங்களிலே தங்களுடைய சிந்தனைகளையும் அறிவையும் நேரத்தையும் முழுமையாக செலவழிக்கிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறார்கள். இதன் மூலமாக பெற்றோர்களுக்கு கட்டுப்படாத, ஆசிரியர்களுக்கு கட்டுப்படாத மிகப்பெரிய ஆபத்தான சூழல் ஒன்று வளர்ந்து கொண்டு செல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அக்பர் ரிஜாலி இல்மன் வ அமலன், அறிவிலும் செயலிலும் மிகவுமே உயர்ந்த மனிதர்கள் கூட, எஸ்கொத்து இந்த அக்தாமில் மக்முசா, விபச்சாரிகளின் காலடியில் மண்டியிடுவதன் மூலமாக அவர்களும் சீரழிகிறார்கள் என்று சொல்கிறார். அவர்கள் மிகச் சரியாக அளந்து வைத்திருக்கிறார்கள். இவைகள் இரண்டும் போதுமானது. இன்று இந்த நாட்டிலே வாழுகின்ற முஸ்லிம் இளைஞர்கள், இந்த நாட்டிலே வாழுகின்ற எல்லா இளைஞர்களை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டும், உண்மைதான். அதற்கு முதல் எமது சமூகத்தினுடைய இளைஞர்கள் பற்றி கவலைப்பட வேண்டிய மிகப்பெரிய தேவை இருக்கிறது. இன்று மிகப்பெரும் திறமைசாலிகள் பாடசாலைகளிலே நல்ல பெறுபவர்களை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கின்ற எங்களுடைய செல்வங்கள், எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய மாணவர்கள், பெருபேரிலே மிகப்பெரிய வீழ்ச்சியை காட்டுகிறார்கள். என்ன நடக்கிறது? அவர்களுடைய சிந்தனைகளும் செயற்பாடுகளும் அவர்களுடைய நோக்கும் போக்கும் பெண்கள் தொடர்பாகவும் பெண்களுக்கு ஆண்கள் தொடர்பாகவும் போதை வஸ்துக்கு பின்னாலும் அலைவதன் காரணமாக இன்று எங்களுடைய மாணவர்கள் திறமை வாய்ந்த மாணவர்களிடம் இருந்து கூட பெறுபவர்களை பெற முடியாமல் நாங்கள் தவிக்கிறோம். திறமையற்றவர்களா, படிக்க முடியாதவர்களா, எல்லா வல்லமையும் ஆற்றல்களும் இருந்த நிலையில் எங்களுடைய பிள்ளைகள் திறமையை காட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஒழுக்க நெறிகள் வீழ்ந்துவிட்டால் தனி மனிதர்கள் வீழ்ந்து விடுவார்கள். ஒரு தனி மனிதனுக்கு ஒழுக்க முக்கியமானது. நீங்கள் ஒரு மனிதரை மிகப்பெரிய அறிஞர், மிகப்பெரிய பண வசதி படைத்தவர், மிகப்பெரிய செயல் வீரன் என்று போற்றுகின்ற ஒரு மனிதர் ஒரு பெண் விடயத்தில் அல்லது போதை வஸ்து விடயத்தில் மாட்டிக்கொண்டார் என்றால் அவர் இவ்வளவு காலமும் கட்டி காத்த பாழ்ந்த அவருடைய இமேஜ், அவருடைய நன்மதிப்பு ஒரு நொடிப்பொழுதில் சரிந்து விடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போலதான் கற்பு நெறி பேணாத இளைஞர்கள் இருக்கின்ற சமூகம் வீழ்ச்சி அடைந்து விடும் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அசிங்கமான பழக்க வழக்கங்கள் கொண்ட மனிதர்கள் வாழும் நாகரீகங்கள் சீரழிந்து விடுகின்றன. இன்று நீங்கள் பார்க்கிறீர்கள், அன்றாடம் கிடைக்கின்ற செய்திகளை பாருங்கள். அந்த செய்திகளின் மூலமாக அவற்றில் முழுமையாக தொடர்படுகின்றவர்கள் எங்களுடைய இளைஞர்கள் என்பதை நாங்கள் மறுக்க முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெற்றோர்களே, எங்களுடைய பிள்ளைகள் இளைஞர்கள் தொடர்பாக அதிகமான விழிப்போடு இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அருமை தோழர்கள் சஹாபாக்களிடம் சத்திய பிரமாணம் பைஅத் செய்கின்ற பொழுது அவர்கள் சில விடயங்களை சொல்வார்கள். இதா பாயஅ அஸ்ஹாபஹு பாயஊனி அலா அல்லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஅ. அவர்களோடு சத்திய பிரமாணம் செய்கின்ற பொழுது அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, நீங்கள் களவெடுக்க கூடாது, நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடாது, உங்களுடைய குழந்தைகளை கொல்லக்கூடாது என்று நிறைய அம்சங்கள் குறித்து பேசிவிட்டு சொல்வார்கள். அப்படி நீங்கள் வெற்றியெல்லாம் பேணி நடந்தால் உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயம். இந்த வசனத்திலே, உபதேசத்திலே அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விபச்சாரத்தை சேர்த்திருக்கிறார். இன்று விபச்சாரம் பலவிதமான கோணங்களில் நடைபெறுகிறது. சொல்லாமல் தடுக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாமல் இருக்கு. இன்று காதல் என்ற போர்வையிலே, காதல் என்ற போர்வையிலே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சுதந்திரமாக சகஜமாக தாராளமாக அவர்கள் பழகுகிறார்கள். திருமணம் முடித்த ஒரு கணவன் மனைவியை போன்று அவர்கள் பழகுகிறார்கள். இன்றுள்ள இளைஞர் யுவதிகளுக்கு அந்த சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சொன்னால் அதற்கு பெயர் காதல் என்று சொல்கிறார்கள். ஒரு காலத்திலே கடிதம் வரைந்தார்கள், டெலிபோனில் பேசினார்கள், எஸ்எம்எஸ் அனுப்பினார்கள். இப்பொழுது ஸ்கைப் என்று அது அட்வான்ஸ் ஆக உயர்ந்து சென்று இப்பொழுது நேரடியாகவே எல்லாம் நடக்கிறது. நேரடியாகவே ஒரு கணவன் மனைவி எப்படி நடந்து கொள்கிறார்களோ அப்படி நடந்து கொள்வதற்கு பெயர் காதல் என்று சொல்கிறார்கள். இப்படி எங்களுடைய பிள்ளைகள் சீரழிகின்ற ஒரு துர்பாக்கியமான நிலையை காண்கிறோம். இதன் மூலமாக கற்புகள் வீணடிக்கப்படுகின்றன. இவர்களால் எப்படி திறமையாக படிக்க முடியும்? இவர்களால் எப்படி சமூகத்தின் தலைவர்களாக வளர முடியும்? இவர்களால் எப்படி சமூகத்தில் நல்ல பிரஜைகளாக தலை நிமிர்ந்து வாழ முடியும் என்ற கேள்வியை கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. சிலவேளை நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இதனை சொல்ல வேண்டும் என்று. இதனை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் காதல் என்ற பெயரில் எல்லோரையுமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சமூகத்தில் உள்ள பெரியவர்களுக்கும் சமூகத்தில் உள்ளவர்களுக்கும் இது குறித்து நன்றாக தெரியும் என்ற உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலைக பில் இஃபா. இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹதீஸ் சொல்கிறது, நீங்கள் எப்பொழுதுமே கற்பை பேணி பாதுகாத்து நடந்து கொள்ளுங்கள் என்று அடிக்கடி அவர்கள் உபதேசம் செய்யக்கூடியவராக இருக்கிறார்கள். அதாவது ஹராமான விஷயத்தில் வீழ்ந்து விடாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சொன்னார்கள், இன்னல் ஹயா அவல் அஃபாஃப மினல் ஈமான். கற்பை பேணிக் கொள்வதும் வெட்கத்தோடு வாழ்வதும் ஈமான் சார்ந்த அம்சமாகும் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதன் ஹராமான நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற பொழுது அவனுக்கு என்ன நடக்கிறது? அவன் சற்று கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வை விட்டு தூரமாகிறான். தொழுது கொண்டிருக்கக்கூடிய மனிதனுடைய தொழுகையிலே ஜமாத்தாக தொழுது கொண்டிருக்கின்ற மனிதன் ஜமாத்தாக தொழுவதை விடுகிறான். சில சில இடைவேளையில் ஜமாத் தொழுகைக்காக வருகிறான், பிறகு இன்னும் சில காலத்தின் பின்னர் வீட்டோடு தொழுது கொள்கிறான். இன்னும் சில காலத்தின் பின்னர் வீட்டோடு தொழுகின்ற பொழுது பள்ளியிலே தொழுவது போல பேணுதலாக தொழ முடியாது என்ற ஒன்று எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டோடு தொழுகின்றவர்களை வீட்டோடு எரிக்குமாறு சொன்னார்கள். அந்த வீடை பற்றவையுங்கள் என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? மஸ்ஜிதிலே தொழுகின்ற அந்த உணர்வையும் ஈமானையும் தக்வாவையும் வீட்டில் பெற முடியாது. அப்படி வீட்டிலே தொழுதவர்கள் பிறகு தொழுகையை விடுகிறார்கள். அப்படி அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாகி அல்லாவுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடைவெளியை அதிகரித்து விடுகிறார்கள். பிறகு அவர்கள் எந்த விஷயத்தையும் ஹராமான எந்த காரியத்தையும் தாராளமாக செய்யக்கூடிய மனோபக்குவத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள். ஒரு மனிதன் ஒரு தவறை செய்கின்ற பொழுது, பாவத்தை செய்கின்ற பொழுது, அது அவனுடைய உள்ளத்திலே ஒரு கரும்புள்ளியை ஏற்படுத்துகிறது. மிகச்சிறியது ஒரு கரும்புள்ளியை ஏற்படுத்துகிறது. அவன் அந்த பாவத்தை தொடர்ந்து செய்து வர வர அந்த கரும்புள்ளி அது கருத்து கொண்டு அதிகரிக்கிறது. ஒரு கட்டத்திலே அது மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்து, எந்த அளவுக்கு என்றால் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே நல்ல உபதேசங்கள் நுழையா வண்ணமும் இந்த கரும்புள்ளி வெளியிலே வராவண்ணமும் இரண்டுக்கும் இடையிலே திரையிடப்படும் என்று குர்ஆன் சொல்கிறது என்ற சூரா பக்கராவினுடைய கத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவதன். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அவர்களுடைய கத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் அவர்களுடைய உள்ளங்களுக்கும் பார்வைகளுக்கும் செவிகளுக்கும் அல்லாஹ் திரையிட்டு விடுவான். அவர்கள் பிறகு பாவத்தை பாவகமாகவே கருத மாட்டார்கள், பாவமாகவே நினைக்க மாட்டார்கள். தாராளமாக ஒரு நன்மையை செய்வது போல அவர்கள் செய்து கொண்டு வாழ்வார்கள். அவர்கள் மாற்றம் நடைபெறாது என்று அந்த குர்ஆன் வசனத்தை அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்தி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவர்கள் சொன்னார்கள், இப்னு அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அர்பாஉன் இதா குன்ன ஃபீக ஃபலா அலைக மா ஃபாக்க மின அத்-துன்யா. நான்கு அம்சங்கள் இருக்கின்றன. இந்த நான்கு அம்சங்கள் குறித்து அந்த நான்கு அம்சங்களிலும் நீங்கள் கவனம் செலுத்தி அவற்றை பேணி பாதுகாத்து வந்தால் உலகத்தில் உங்களுக்கு எது கிடைக்காமல் போனாலும், உலகத்தில் நீங்கள் எதனை இழந்தாலும் கவலைப்பட தேவையில்லை என்று சொன்னார்கள். ஒன்று ஹிஸ்பு அமானத், அமானத்தை பாதுகாக்க வேண்டும். உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட அமானத், சில வேளைகளில் அமானத் பொருட்களாக இருக்கும், சில வேளையில் அமானத் பொறுப்புகளாக இருக்கும். சமூக தலைவர்கள், உலமாக்கள், பொறுப்புதாரிகள், வழிகாட்டிகள், இவர்களுக்கு பொறுப்பு இருக்கிற அதுவும் அமானத். எங்களிடம் ஒரு மனிதர் நம்பிக்கையோடு ஒப்படைத்த பொருட்கள், பணம், இன்னொரு விடயங்கள், அவற்றை பாதுகாத்து கொடுப்பதும் அமானத். அந்த அமானத்தை பாதுகாப்பதென்பது ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய உன்னதமான பண்பு என்று சொன்னார்கள். வசிதுக்கு ஹதீஸில் இரண்டாவது சொல்கிறார்கள், உண்மை பேச வேண்டும். மூன்றாவது ஹஸ்னு ஹலீகத்தில், நல்லொழுக்க பண்புகளோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். வஐஃபத்துன் ஃபீ ஸுஹுர். நான்காவது சொன்னார்கள், கற்பை பேணி பாதுகாக்க வேண்டும். நல்லொழுக்கங்களில் மிக முக்கியமான ஒன்றாக கற்பு இருக்கிறது. நல்லொழுக்கம் என்ற சொல்லின் ஊடாக கற்பையும் சேர்த்திருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லொழுக்க பண்பை சொல்லிவிட்டு தனியாக மீளவும் கற்பை பற்றி பேசுகிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும். கற்பென்று சொல்கின்ற பொழுது நேரடியாக ஒரு மனிதன் விபச்சாரத்தில் ஈடுபடுவதை மாத்திரம் குறித்தார். இன்று இன்டர்நெட்டுக்கு முன்னால், பேஸ்புக்குக்கு முன்னால் ஆண் பெண் உறவுகள் மிக சர்வசாதாரணமாக மாற்றமடைந்திருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக கற்பை இளைஞர்கள் என்று இழந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாமல் இழந்து கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் ஒரு பெண்ணினுடைய படத்தை, ஒரு பெண்ணினுடைய காட்சியை, ஒரு பெண்ணினுடைய நடனத்தை ஒரு ஆண் பார்க்கின்ற பொழுதும், ஒரு பெண் ஆணை ரசித்து தொடர்ந்தும் பார்க்கின்ற பொழுதும் தங்களை அவர்கள் கற்பை இழந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு நூறு வீதமான கற்பிருக்குமாக இருந்தால் அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கழிந்து கொண்டே இருக்கின்றன. சீனி வியாதியை போல. எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இன்சுலின் என்கின்ற அந்த பதார்த்தம் உடம்பிலே சீனியின் அளவு அதிகரிக்கின்ற பொழுது அந்த பதார்த்தத்தின் அளவில் கொஞ்சம் சுரக்கப்பட்டு அதனை சமாளிக்கிறது, அதனை சமப்படுத்துகிறது. தொடர்ந்தும் சீனியின் அளவு கூட கூட இன்சுலின் சுரக்கின்ற வீதமும் அதிகரித்து கடைசி இன்சுலின் இல்லாமல் போகின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு சீனி வியாதி வருகிறது என்று வைத்தியர்கள் சொல்கிறார். அதுவும் முடிந்துவிட்டால் நாங்கள் பாவிக்கின்ற மாத்திரைகள் சீனி வியாதியை குணப்படுத்துவதற்கல்ல, மீதமாக மிச்சமாக இருக்கின்ற இன்சுலினையும் பைபோஸாக பலாத்காரமாக சுரக்க செய்து அதனை ஈடு செய்வதற்குத்தான். அதுவும் முடிந்துவிட்டால் தான் ஊசி மூலமாக இன்சுலினை நாங்கள் பாய்ச்சுகிறோம். பிறகு அவர்கள் சில காலங்களுக்கு பிறகு நிரந்தரமான மிகப்பெரும் வியாதியை சந்திக்கிறார்கள். இந்த காட்சி எல்லோருக்கும் விளங்குகிறது. சீனி வியாதி, இன்சுலின், இவையெல்லாம் சுகர் எல்லோருக்கும் விளங்குகிறது என்றால் உடம்பிலே அது காட்டுகிறது. ஒரு மனிதனை உடம்பிலே அது காண்பிக்கிறது. ஆனால் எங்களுக்கு தெரியாமல் எங்களிடம் இன்சுலினை போல அல்லாஹ் படைத்து வைத்திருக்கக்கூடிய கற்பு நெறியோடு வாழ்வது இந்த காட்சிகளை பார்ப்பதன் மூலமாக, ஆண் பெண் தொடர்புகளின் மூலமாக இன்சுலின் முடிவடைந்துவது போல கற்பும் முடிவடைந்து கொண்டே இருக்கிறது. எங்களுக்கு தெரியாது. அது ஒரு கட்டத்திலே எங்களுடைய கற்புகள் எல்லாம் இல்லாமல் போய், மானம் ரோசம் எதுவுமே இல்லாமல் போய், பாவங்களை எல்லாம் சர்வசாதாரணமாக செய்கின்ற நிலைமை வருகின்ற பொழுது, சமூகத்தால் அவமானம் கிடைக்கின்ற பொழுது, சமூகத்தால் கழிக்கப்படுகின்ற பொழுதுதான் எங்களிடம் இருக்கின்ற கற்பு என்பது அழிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஆறு விடயங்கள் குறித்து எனக்கு உத்தரவாதம் கொடுத்தால் உங்களுக்கு சுவர்க்கம் தருவதாக நான் வாக்களிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதிலே முதலாவது சொன்னார்கள், உண்மை பேசுங்கள், வாக்களித்தால் நிறைவேற்றுங்கள், நம்பினால் அதனை ஒப்படையுங்கள், உங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மறைவான மறைக்கப்பட வேண்டிய அந்த உறுப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய கரங்களை மற்ற மனிதர்களுக்கு தீங்கு செய்யாமல் தடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய தன்னால் அடக்க முடியாத உணர்ச்சிகள், உணர்வு மிகையின் காரணமாக ஒரு மனிதன் பாவிக்கின்ற வசனங்கள், அவன் பாவிக்கின்ற தன்னுடைய கரங்கள், அவன் பாவிக்கின்ற ஆயுதங்கள், இவற்றின் மூலமாக எந்த ஒன்றின் மூலமாக நீங்கள் யாரையும் சேதப்படுத்த வேண்டாம். உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், நம்பி ஒப்படைக்கப்பட்டதை ஒப்படையுங்கள், உண்மை பேசுங்கள். இந்த ஆறையும் நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் தருவதை நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சிநேகிதர்களே, எங்களுடைய இளைஞர்கள், குறிப்பாக பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய, இளைஞர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம்தான், நாங்கள் எங்களுடைய மானத்தை, எங்களுடைய மறைவான பகுதிகளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்ன பகுதிகளை, அவற்றுக்கு வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து கண்டிப்பாக நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இருதய நோய் வரக்கூடாது என்று எங்களால் விழிப்புணர்வு செய்ய முடியும் என்றிருந்தால், சீனி வியாதியிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்ல முடியுமா இருந்தால், கேன்சரிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்ல முடியுமா இருந்தால், மனநோயிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்ல முடியுமாக இருந்தால், ஏன் கற்பை பாதுகாக்கின்ற விடயத்தில் கவனமாக இருங்கள், கற்பை இழந்து விடாதீர்கள் என்று அடிக்கடி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன் தெரியுமா? கற்பை பாதுகாப்பதில் கவனம் அதிகரித்தால் எங்களுக்கு வரக்கூடிய உடலியல் நோய்கள் கூட தூரம் விலகி சென்று விடும் என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த விடயத்திலே எங்களுக்கு மிகவும் அற்புதமான, மிக உன்னதமான ஒரு முன்மாதிரி இருக்கிறது. அந்த முன்மாதிரியை நாங்கள் பின்பற்றுவதன் மூலமாக கண்டிப்பாக இவற்றிலிருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதுதான் எங்களுடைய நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் மிக அழகான, அற்புதமான முன்மாதிரி எங்களுக்கு இருக்கிறது. இந்த கற்பை பேணி பாதுகாத்து நடந்ததில் மிகப்பெரிய முன்னுதாரணம் இருக்கிறது. அவர்கள் உலகத்திலே வந்த நபிமார்களில் மிகவும் அழகானவர்கள் இந்த குர்ஆன் வர்ணிக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக அழகானவர்கள். எந்த அளவுக்கு அழகானவர்கள் என்றால், அவர்களை பார்க்கின்ற ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு வசீகர தோற்றம் அவர்களிடம் இருந்தது. இந்த நிலையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு தெரியும். தங்களுடைய சகோதரர்களுடைய சதிவலையின் காரணமாக ஒரு பால் கிணற்றிலே தூக்கி வீசப்பட்டவர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன். அவர்கள் அந்த நாட்டு மன்னனின் அவையிலே வளர்க்கப்படுகிறார்கள். அப்படி வளர்ந்து வந்தவர்கள் அவருடைய அழகை கண்டு அந்த மன்னனுடைய மனைவிக்கு ஆசை வந்துவிடுகிறது, மோகம் வந்துவிடுகிறது. அதன் காரணமாக பல சந்தர்ப்பங்களிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை துர்நடத்தைக்காக, சகாத நடத்தைக்காக அந்த பெண் அழைத்துக் கொண்டு இருந்தார். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் விலகிச் சென்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களை எங்குமே செல்ல விடாது, பலாத்காரமாக அவர்களை அனுபவிக்க வேண்டும் என அந்த மன்னனுடைய மனைவி நினைத்தாள். இருந்தாலும் அதனையும் விட்டு அவர்கள் விரண்டு ஓடினார்கள். அவர்களுடைய ஆடையை பிடிக்கிறாள் அந்த பெண், ஆடை கிழிந்து வருகிறது. ஆனால் இது ஒரு அவமான செயல், ஒரு மன்னனுடைய மனைவிக்கு இது அவமானம். எனவே மன்னனுடைய மனைவி பாதுகாக்கப்பட வேண்டும். எங்களுடைய நாட்டு பாசையிலே சொல்வதாக இருந்தால், ஒரு ஜனாதிபதியினுடைய மனைவி பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே என்ன செய்கிறாள் என்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது குற்றமத்துகிறார். அப்பொழுது ஒரு நல்ல மனிதர் தீர்ப்பு சொல்வதற்காக வந்து சொன்னார், யார் குற்றவாளி என்பதனை தெரிந்து கொள்வதற்கு ஒரு தடயம் இருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆடை முன்பக்கமாக கிழிந்திருந்தால் இவர் குற்றவாளி, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆடை பின்பக்கமாக கிழிந்திருந்தால் அந்த பெண் குற்றவாளி என்று அவர் தீர்ப்பை சொல்லிவிடுகிறார். அதன் பிரகாரம் பின்பக்கமாகத்தான், துபரின் பின்பக்கமாகத்தான் கிழிந்திருந்தது. ஆனாலும் அவர்களுடைய அந்த அதிகாரத்தின் காரணமாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றம் சுமத்தப்படுகிறார். நீங்கள் குர்ஆனிலே படித்து பாருங்கள், அவள் சொல்கிறாள், என்னுடைய இடத்திலே எந்த பெண் இருந்தாலும் அவளுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஆசை வந்திருக்கும். எல்லாருடைய கரத்திலும் பழத்தையும் கத்தியையும் கொடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து வருகின்ற பொழுது அவற்றை வெட்டுங்கள் என்று கொடுக்கிறாள். எல்லோரும் தங்களுடைய கைகளைத்தான் வெட்டினார்கள். அப்பொழுது அவள் சொன்னால், பார்த்தீர்களா, என்னுடைய இடத்தில் நீங்கள் இருந்தாலும் அப்படித்தான் நடந்து கொள்வீர்கள் என்று. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அழகானவராக இருந்தும், ஒரு மன்னனுடைய மனைவியாக இருந்தும் கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் ஒப்படைத்த கற்பை பாதுகாக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் மிக கவனமாக இருந்தார்கள், அதிலே பிடிவாதமாகவும் இருந்தார்கள். இறுதியில் அவர் ஒரு குற்றம் இழைத்தவராக குற்றம் சுமத்தப்பட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுகிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, சில வேளைகளில் நீதமான மனிதர்கள், நேர்மையான மனிதர்கள் குற்றம் சுமத்தப்படுவது வழக்கம். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பின்னரான அந்த வாழ்விலே நல்ல விமோசனம் இருக்கிறது என்பதில் சந்தேகம் கிடையாது. இந்த தீர்ப்பை கேட்டுவிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாத்தான், அல்லாஹ் என்னை பாதுகாத்தான். நிறைய அர்த்தத்தோடு சொல்கிறார்கள். இந்த அசிங்கமான சமூகத்தில் வாழ்வதனை விடவும், தொடர்ந்தும் அசிங்கப்பட்டுப்பட்டு வாழ்வதனை விடவும் அல்லாஹ் தெரிவு செய்து தந்திருக்கக்கூடிய சிறைச்சாலை ஏற்புடையது, அல்லது தொடர்ந்தும் இந்த தீமையான சூழலில் வாழ்வதனை விடவும் அல்லாஹ் தீர்மானித்த சிறைச்சாலை சிறந்தது. இனி அவர்கள் நினைக்கிறார்கள், ஒரு பாவம் செய்வதனை விட ஏதாவது ஒரு தண்டனை பரவாயில்லை என்று நினைக்கிறார்கள். இந்த உணர்வு தான் எங்களுக்கு வர வேண்டும், இளைஞர்களுக்கு வர வேண்டும். இன்று ஆண் பெண் என்ற உறவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தவிர்க்க முடியாத, தடுக்க முடியாத வரையறையற்ற இஸ்லாத்தினுடைய வரையறைகளையும் தாண்டிய இளைஞர்களுடைய போக்கு திருத்தி அமைக்கப்பட வேண்டும். அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாத்தான், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். இன்னஹு ரப்பி அஹ்சன மஸ்வாய, எனக்கு அடைக்கலம் கொடுப்பதில் மிக சிறந்தவன் எனது ரப்பு. எனது ரப்பு இந்த தீர்மானத்தில் எனக்கு சிறைச்சாலையாக இருந்தாலும் என்னுடைய இரட்சகனுடைய அடைக்கலம் எனக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இன்னஹு லா யுஃப்லிஹு வாலிமன் சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார், ஒரு நாளும் அநியாயக்காரர்கள் வெல்ல முடியாது, அநியாயக்காரர்கள் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது. சில வேளைகளில் சாதாரண சந்தர்ப்ப சூழல்களில் அவர்கள் வெண்டுவிட்டு செல்லலாம், நிரந்தரமான வெற்றி அவர்கள் அடைய முடியாது என்று அவர்கள் சொல்லிவிட்டு சிறைச்சாலை செல்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி மிக அருமையான வசனம் என்று சொன்னார்கள். அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் யூசுப் இப்னு யாகூப் இப்னு இஸ்ஹாக் இப்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தங்கையானவர், கண்ணியமானவர். கண்ணியமானவர் என்று யாரை சொல்வது தெரியுமா? கற்பை பேணி பாதுகாப்பு நடத்துகின்றவர்களுக்கு தான், கற்புடன் வாழ்பவர்களுக்கு தான் கண்ணியம் என்ற சொல் பொருத்தமானது. அவர்கள் சொல்கிறார்கள், கண்ணியமானவனுடைய மகன், கண்ணியமானவனுடைய மகன், கண்ணியமானவனுடைய மகன். அதாவது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கண்ணியமானவர்கள், அவருடைய மகன் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ணியமானவர்கள், அவர்களுடைய மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லோருக்கும் தந்தை, அவருடைய மகன் இஸ்ஹாக், அவருடைய மகன் யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவர்களுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், எல்லோருமே கண்ணியமானவர்கள் என்று கரீம் என்ற சொல்லின் ஊடாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விழித்து காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த அளவுக்கு என்றால் அரசினுடைய நிழலிலே, எந்தவித நிழலும் இல்லாத அந்த மஹ்ஷர் வெளியிலே, அல்லாஹ்வினுடைய அரசிலே நிழலை பெறுகின்ற மனித கூட்டங்களில் ஒரு குழுவினரை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ரஜுலுன் தஅதுஹு இம்ராஅத்துன் தாது மன்ஸிபின் வ ஜமாலின் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ். ஒரு மனிதர், அந்த மனிதரை ஒரு பெண் அழைக்கிறாள். அந்த பெண் எப்படி தெரியுமா? ذَاتُ مَنْصِبٍ وَجَمَالٍ, அந்தஸ்தும் அழகும் நிரம்பிய ஒரு பெண் ஒரு ஆணை துர்நடத்தை கலைக்கிறார். அந்த ஆண் فقال إني أخاف الله, நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்லி இந்த உலகத்திலே விலகிக் கொண்ட மனிதன், பிழையான ஆண் பெண் உறவிலே தொடர்பு படாமல் விலகிக் கொண்ட மனிதன், விபச்சாரத்தை விட்டு விலகிக் கொண்ட மனிதன், தன்னை முழுமையாக சுத்தமாக பாதுகாத்துக் கொண்ட கற்பை பேணிய மனிதன், மறுமை நாளிலே அல்லாஹ்வினுடைய எந்தவித நிழலும் இல்லாத அந்த மஹ்ஷர் வெளியிலே நிழலை பெறுகிறார் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இத்தகைய இந்த கற்பை பேணி வாழுகின்ற நல்ல இளைஞர் கூட்டங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தல்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லாஹ், கற்பை பேணி பாதுகாக்கக்கூடிய மனிதர்களாக எங்களுடைய ஆக்கிவிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை கற்பினறி பேணி வாழக்கூடியவள் ஆக்கிவிடுவாயாக, எங்களுடைய இளைஞர்களை கற்பை பேணி வாழக்கூடியவள் ஆக்கிவிடுவாயாக, உனது நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் சுவனத்தில் நுழைவிப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين.